الحمد لله رب العالمين، إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. غني تركرية الله من الذي أرهلين பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் பெருமானாருடைய பல்வேறு குணாதிசயங்களை பற்றி அவர்களது பன்முகத்தன்மைகளை பற்றி எல்லாம் உலமாக்கள் பேசியும் எழுதியும் வருவதை நாம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்ன எப்போதையும் விட தற்காலத்தில் உலக மக்களிடத்திலேயும் அவர்களை பற்றி அறியக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், அவர்கள் செய்த மாற்றம் என்ன, அவர்கள் கொண்டு வந்த வாழ்க்கை திட்டம் என்ன என்பதை இன்று முஸ்லிம்களாகிய நம்மை விட முஸ்லிம் அல்லாத மக்கள் பெருமானாரை பற்றி அறிவதிலே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். எனவேதான் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய நூல் எதுவென்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய நூல்கள். அது எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அதை வாங்கி படிப்பவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் அதிகமாக படுக்கிறார்கள். காரணம், எந்த அளவிற்கு பெருமானாரை பற்றி விமர்சிக்கப்படுகிறதோ, அவர்களை குறித்து என்னென்ன விமர்சனங்கள் செய்யப்படுகிறதோ, இவை அனைத்தையும் தெளிவுபெறும் நோக்கத்தில் உலகத்தில் மக்கள் இன்றைக்கு அவர்களை, அவர்களது புனிதமான வாழ்க்கையை, அவர்களது அந்த சீரத்தை படிப்பதற்கு முற்படுகிறார்கள். அதேபோல முஸ்லிம்களாகிய நமக்கும் இன்றைய காலத்தில் மிகப்பெரிய கடமை பெருமானாருடைய வாழ்க்கையை அறிந்திருப்பது. காரணம், இன்றைக்கு நம்முடைய நபியின் மீது பல கலங்கங்கள், நம்முடைய நபியின் மீது பல அவதூறுகள், நம்முடைய நபியின் மீது பல அபாண்டங்கள் எல்லாம் சுமத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதற்கென்றே சில இணையதளங்கள் இருக்கின்றன. பெருமானாரை கேவலப்படுத்துவது, பெருமானாரை இழிவுபடுத்துவதற்கென்றே சில இணையதளங்கள். அதேபோல சில எழுத்தாளர்கள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கேவலமாக எழுதக்கூடிய மீடியாக்கள் இருக்கிற இந்த காலத்திலே முஸ்லிம்களாகிய நாம் அந்த இறை தூதரை பற்றி, அந்த மகத்தான மனிதரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கடமை நமக்கு உண்டு. ஆனால் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய கைசேதம், எந்த மகத்தான தலைவரை பற்றி உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் புகழ்ந்திருக்கிறார்களோ, எந்த தலைவருடைய வாழ்க்கையை உலகத்தினுடைய பல்வேறு தலைவர்கள் எல்லாம் படித்திருக்கிறார்களோ, அந்த தலைவருடைய வாழ்க்கையை இன்றைக்கு நம்மிலே படிக்காதவர்கள் யாராலும் பேர். இந்த கூட்டத்தில் இருப்பவர்களில் எத்தனை நபர்கள் பெருமானாருடைய வாழ்க்கை படித்தது என்று சொல்லுங்கள். நான் பெருமானாருடைய சீரத்தை முழுமையாக படித்து விட்டேன், பெருமானாருடைய வாழ்க்கையை முழுமையாக படித்து விட்டேன் என்று இந்த கூட்டத்தில் நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? பெருமானாருடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு தமிழிலே நூல்கள் உண்டு, எத்தனையோ நூல்கள். ஒரு காலம் இருந்தது தமிழில் நூல்கள் இல்லாத காலம், அநேக நூல்கள் எல்லாம் அரபியில் இருந்தது, உருதுவில் இருந்தது என்று ஒரு காலம் இருந்தது. அன்றைக்கு சாக்கு போக்குவோல் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய்மையான வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நூல்கள் ஏராளமாக வந்திருந்தும் கூட நம்மில் பலரும் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்காதவர்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கவில்லையானால் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கபிரிலே பெருமானாருடைய திருமுகம் காண்பிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் ஒவ்வொரு மனிதரும் மரண தருவாயில் பெருமானாரை பார்ப்பான், பெருமானாரை ஒவ்வொரு மனிதருக்கும் காண்பிக்கப்படும். அப்போது கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி உன்னுடைய நம்பிக்கை என்ன? யாருக்கு பெருமானாரை தெரியுமோ, யார் பெருமானாரை அறிந்திருந்தார்களோ, பெருமானாருடைய வாழ்க்கையை கடைபிடித்தார்களோ, அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், நான் அவர்களை நம்பினேன், விசுவாசம் கொண்டேன், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றினேன் என்று அவர்கள் சொல்வார்கள். யாருக்கு பெருமானாரை பற்றி அறிவில்லையோ, பெருமானாரை பற்றி ஞானம் இல்லையோ, பெருமானாரை படிக்கவும் இல்லை, அவர்களது வாழ்க்கையை பின்பற்றவும் இல்லையோ,
அவர்கள் பெருமானாருடைய திருமுகம் காண்பிக்கப்படுகிற போது சொல்வார்கள், ஹா ஹா என்று சொல்வார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லோரும் சொன்னார்கள், நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த துர்பாக்கிய நிலையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே முன் எப்போதையும் விட பெருமானாருடைய வாழ்க்கையை படியுங்கள். உங்களது குழந்தைகளுக்கு பெருமானாருடைய சீரத்தை படியுங்கள். அதிலும் குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்கள், வீட்டில் இருக்கிற அந்த குமரி பெண்கள், பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்க செய்யுங்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை படித்த எந்த பெண்ணும் வழி தவற மாட்டாள். இன்றைக்கு பெண்கள் வழி தவறுகிறார்கள், மதம் மாறுகிறார்கள், அந்நியர்களோடு ஓடி போகிறார்கள். அண்மை காலமாக உள்ள முஸ்லிம்களுக்கு தலைவலி கொடுக்கிற பெரும் பிரச்சனை இந்த பிரச்சனை. பெண்கள், நம்முடைய பெண்களிடம் கற்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஓடி போகிற நிலை. எல்லா ஊர்களிலும் இதே ஃபித்னா தான். இந்த ஃபித்னாவை ஒழிப்பதற்கு என்ன செய்வது என்று பலரும் பல கோணங்களில் யோசித்தாலும் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்க வையுங்கள். முன்பெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் வயதுக்கு வந்த பிறகு அந்த பெண்ணை வீட்டில் அமர வைத்து அந்த பெண்ணை குர்ஆனை எழுத செய்வார்கள். தன்னுடைய அந்த பெண்ணுடைய கைப்பட குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரை குர்ஆனை எழுத வைப்பார்கள். இரண்டாவது, பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்க வைப்பாங்க. பெருமானாருடைய வாழ்க்கையை படித்த பிறகு ஒரு ஆணோ பெண்ணோ வழித வருகிற வாய்ப்பு இல்லை. பெருமானாருடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்ட பிறகு எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் சலனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எனவே நாம் இந்த நேரத்தில் உறுதி எடுக்க வேண்டும், இந்த மாதத்தில் பெருமானாருடைய வாழ்க்கையை படிப்போம், நம்முடைய குழந்தைகளை படிக்க செய்வோம், பெருமானாருடைய வாழ்க்கையின்படி நடப்போம் என்கிற உறுதி எடுப்பது தான் இன்றைய நம்முடைய ஜும்மாவுடைய பிரதான செய்தி. அல்லாஹ் அதற்கு நமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே இத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். பல தலைவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் மற்ற எல்லா தலைவர்களை விடவும் பெருமானார் ஒப்பற்றவர்கள், நிகரில்லாதவர்கள். காரணம், உலகத்தினுடைய மற்ற தலைவர்களை பார்த்தால் சிலர் வாழும் காலத்திலே தூற்றப்பட்டார்கள், மக்களுடைய எதிர்ப்புக்கு ஆளானார்கள், மக்களுடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளானார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு பிறகு அவங்கள பற்றி புரிந்து அவர்களுடைய சில செயல்களை புரிந்து கொண்டு அவங்கள பாராட்டியிருக்கிறாங்க. எத்தனையோ நல்ல அறிஞர்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க, அவர்களை வாழும் காலத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, வாழும் காலத்திலே மக்கள் அவரை புரியவில்லை, அவர் இறந்த பிறகு அவரை புரிந்து கொண்டாங்க. சில தலைவர்கள் இருந்தார்கள், வாழும் காலத்திலே மக்கள் அவரை போற்றினார்கள், வாழும் காலத்திலே மக்கள் அவரை சிகரத்திலே வைத்து புகழ்ந்தார்கள், ஆனால் அவர் இறந்த பிறகு இகழ்ந்தார்கள். கம்யூனிஸ்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற லெனின், ரஷ்யாவிலே கம்யூனிஸ்டுகள் அவரை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள், அவருக்கு மரணம் வந்தபோது அவருடைய சடலத்தை கூட பாதுகாத்தார்கள், அவரை புதைக்காமல், அவரை எரிக்காமல். ஏனென்று சொன்னால் அவர்களது கொள்கையின் தந்தை, கம்யூனிசத்தின் தந்தை என்பதனால் அவருடைய சடலத்தை பல்லாண்டுகள் பாதுகாத்தார்கள். ஆனால் அந்த லெனினுடைய நிலை அதே ரஷ்யாவில், எந்த ரஷ்ய மக்கள் அவரை சிகரத்தில் வைத்து புகழ்ந்தார்களோ, சிகரத்தில் வைத்து அவரை பாராட்டினார்களோ, அதே ரஷ்ய மக்கள் ரஷ்யாவிலே கம்யூனிசம் உடைந்த போது, கம்யூனிச கொள்கைகள் தோல்வியடைந்த போது, ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவிலே லெனினுடைய ஒரு சிலைகள் கூட இல்லாமல் உடைத்து தகர்த்திருந்தார்கள். யாரை ஒரு காலத்திலே சிகரத்திலே வைத்தார்களோ, யாரை புகழ்ந்தார்களோ, அதே லெனினுடைய ஒரு சிலை கூட இல்லாமல், அந்த ரஷ்யா முழுவதும் ஒரு சிலை கூட இல்லாமல் உடைத்து தகர்த்திருந்தாங்க. ஆக இப்படி உலகத்தினுடைய பல தலைவர்களை பார்த்தால் வாழும் காலத்திலே புகழ், வாழ்ந்த பிறகு இகழ். இதுதான் பலர் தலைவர்களுடைய நிலை. ஆனால் உலகத்திலேயே வாழ்ந்த காலத்திலும் புகழ்மிக்கவராக, வாழ்க்கைக்கு பின்னாலும், இனி உலக அழிவுநார் வரை உலகத்தினுடைய கோடான கோடி மக்களால் புகழப்படுகிற ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வேறு எந்த தலைவருக்கும் இந்த சிறப்பை நாம் பார்க்க முடியாது. எனவேதான் வரலாற்றிலே உலகத்திலே எத்தனையோ நிகழ்வுகள், உலகம் தோன்றிய காலம் முதல் எத்தனையோ நிகழ்வுகள் உலகத்திலே நடந்திருந்தாலும், உலகத்திலே நடந்த நிகழ்வுகளிலெல்லாம் மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று இருக்குமானால் அது பெருமானாருடைய பிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த நிகழ்ச்சியை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. இது முஸ்லிம்களாகி நம்முடைய கொள்கை, இது முஸ்லிம்களாகி நம்முடைய அகீதா. பெருமானாருடைய பிறப்பு என்பது ஏதோ மற்ற சராசரி மனிதனுடைய பிறப்பை போன்று அல்ல அது. ஆக உலகில் நடந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் நம்முடைய நபியின் பிறப்பு தான் மிக உன்னதமான நிகழ்வு. அதை விட இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி இல்லை. அல்லாஹத்தலா அந்த நபிக்கு தந்திருக்கிற அந்தஸ்து, அந்த நபிக்கு தந்திருக்கிற உயர்வு என்பது சாதாரணமானதல்ல. தன்னுடைய பெயரோடு அல்லாஹ் தன் நபியினுடைய பெயரையும் இணைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையில் சொல்கிற போது, வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம், உம்முடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இந்த வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இந்த வசனத்திற்கு என்ன பொருள்? வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதற்கு என்ன அர்த்தம் என்று பெருமானார் ஜிப்ரீலிடம் கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உலகத்தில் எத்தனையோ நபிமார்கள் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வணக்கத்தோடு தன்னுடைய இபாதத்தோடு எந்த நபியினுடைய பெயரையும் இணைத்தது கிடையாது. வணக்கம் என்பது அல்லாஹுக்கு சொந்தம். வணக்கத்தில் ஒரு நபியினுடைய பெயர் உலகத்தில் இணைக்கப்பட்டதில்லை, ஆனால் உங்களுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் வணக்கத்தோடு இணைத்திருக்கிறான். அதான் பாங்கு சொல்வது ஒரு வணக்கம். பாங்கு சொல்லும் போது பெருமானாருடைய பெயரை கூறாமல் பாங்கு சொல்ல முடியாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, இதை சொல்லாமல் பாங்கு சொல்ல முடியாது. எகாமத் ஒரு வணக்கம், இந்த எகாமத்திலே பெருமானாருடைய பெயரை சொல்லாமல் வணங்க முடியாது. தொழுகை ஒரு வணக்கம், அந்த தொழுகையிலே அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி என்ற இருப்பிலே இந்த பெருமானாருடைய பெயரை சொல்லாமல் தொழ முடியாது. ஆக எந்த நபியினுடைய பெயரையும் அல்லாஹ் ஒரு வணக்கத்தோடு இணைத்தது கிடையாது, ஆனால் உங்களுடைய திருப்பெயரை மட்டும்தான் அல்லாஹ் ஒரு இபாதத்தோடு வணக்கத்தோடு இணைத்திருக்கிறான். பாங் என்கிற வணக்கம் பெருமானாரை கூறாமல் செல்லாது, எகாமத் என்கிற வணக்கம் பெருமானாரை கூறாமல் செல்லாது, தொழுகை என்கிற வணக்கம் பெருமானாருடைய பெயரை கூறாமல் அதுவும் நிறைவேறாது. இதுதான் அல்லாஹ் உங்களை உயரத்திலே வைத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் தந்தார்கள். அந்த நபியினுடைய அந்த முபாரக்கான வாழ்க்கை, அந்த நபியினுடைய அந்த பரக்கத்து பொருந்திய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதை சஹாபா பெருமக்கள், அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், அதற்கு பிறகு வந்த இமாம்கள், பெருமானாருடைய ஒவ்வொரு அவர்களது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பதிவு செஞ்சு தந்தாங்க. ஏன்னா பெருமானாரை பற்றி பேசுவதும் வணக்கம். பெருமானாருடைய உடல் அமைப்பு எப்படி இருந்தது, பெருமானாருடைய தாடி எப்படி இருந்தது, பெருமானாருடைய கண்கள் எப்படி இருந்தது, பெருமானாரது நடை எப்படி இருந்தது, இவை ஒவ்வொன்றை பற்றி பேசுவதும் கூட இபாதத், இவை ஒவ்வொன்றை பற்றி பேசுவதும் கூட வணக்கம். எனவேதான் சஹாபாக்கள் அதையும் எண்ணினார்கள், பெருமானாருடைய தலை தாடி முடியில எத்தனை முடி நரைத்திருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடி தாடி முடியில எத்தனை நரைத்திருந்தது. இன்றைக்கும் கூட கேடுகட்ட பத்திரிகைகளில் இது போன்ற அற்பமான தகவல்கள் சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், வாழ்க்கையின் முன்னோடியாக ஆக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்களை பற்றி கேடுகட்ட செய்திகள் எல்லாம் வரலாம். ஆனால் சஹாபா பெருமக்கள் பெருமானாரை எப்படி பார்த்தாங்கன்னு சொன்னா, அவங்களது தலை முடியில எத்தனை முடி நரைத்திருந்தது. அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒருவர் கனவில் நான் நபியை கண்டேன் என்று சொன்னால், ஒருத்தர் சொன்னா நான் கனவுல பெருமானாரை பார்த்தேன். இப்ப கனவுல பெருமானாரை பார்த்தேன் என்று சொன்னால் அதை ஏற்கலாமா? சில உலமாக்கள் சொன்னாங்க, பெருமானாரை பற்றி ஹதீஸுடைய கிதாபுகளில் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அவர் வர்ணித்தார். பெருமானாருடைய தலைமுடியில் 20 தலைமுடிகள் நரைத்திருந்தன. அப்போ அவர்கிட்ட கேட்கப்படும், நபியை நான் கனவுல கண்டேன்னு சொன்னால் பெருமானாருடைய தலையில் எத்தனை நரைமுடி இருந்தது, அதை கரெக்டாக சொன்னாதான் அவர் பெருமானாரை கனவில் கண்டார் என்று பொருள். இது சில உலமாக்களுடைய கருத்து. நபியை ஒருவர் கனவில் கண்டேன் என்று சொன்னால் பெருமானாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி எழுதியிருக்கிறார்கள், ஷமாயில திருமிதி, பெருமானாருடைய அங்க அடையாளங்கள், அவர்களது முழு உடல் தோற்றத்தையும் எழுதியிருக்கிறாங்க. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் பெருமானாரை காண்பது போல, பெருமானாரை நம்முடைய உள்ளத்தில் ஒரு சித்திரத்தை கொண்டு வரும் அளவிற்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பெருமானாரை பற்றி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிதாபுகளில் பெருமானாரை எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல் ஒருவர் நபியை கனவுல கண்டாதான் அது பெருமானாரை அவர் கண்டது என்று பொருள் என்று சொன்னாங்க. ஆக அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க, அதற்காக தங்களது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தாங்க. இன்னைக்கு நமக்கு முன்னால் ஹதீஸுடைய கிதாபுகள் ஏராளமாக இருக்கிறது, தமிழிலே வந்து விட்டது, புகாரி இருக்கிறது, முஸ்லிம் இருக்கிறது, திருமிதி இருக்கிறது, எத்தனையோ நூல்கள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பெருமானாருடைய ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக, பெருமானாருடைய ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக எண்ணற்ற தியாகங்கள் செஞ்சாங்க. பாருங்க, பெருமானாருடைய ஹதீசுகள் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஹதீசுகள் இருக்கின்றன. பெருமானாருடைய ஹதீசுகளில் ஒரு ஹதீஸை ஒருவர் அறிவித்தாலும் அந்த அறிவிப்பாளருடைய முழு வரலாறும் பதிவு செய்யப்படுகிறது. யார் பெருமானாருடைய வாழ்க்கையை பதிவு செய்கிறாரோ பெருமானாருடைய வரலாற்றை யார் பதிவு செய்கிறாரோ அவருடைய வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய சுமார் 100,000-க்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் அவர்களது முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்படுது. ஏன்னா இவர் பெருமானாருடைய வாழ்க்கையை சொல்றார். இவர் யார், இவர் எங்கு பிறந்தார், இவருடைய கொள்கை என்ன, இவருடைய நடவடிக்கைகள் என்ன, அவரை பற்றிய முழு விவரங்களையும் உலமாக்கல் பதிவு செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பெருமானாரை பற்றி அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்கள் வாழ்ந்த காலம் பகதாதிலே இமாம் அகமது அவர்களுக்கும் அன்றைய ஆட்சி தலைவருக்கும் கொள்கை விஷயத்தில் வேறுபாடு ஏற்பட்டு அந்த ஆட்சியாளர் இமாம் அகமதை வீட்டு காவலிலே வைத்திருந்தார். யாரும் இமாம் அகமதை சந்திக்க கூடாது, யாரும் இமாம் அகமதோடு பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அந்த ஆட்சித்தலைவர் இமாம் அகமதை வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார். யாருமே அவரை சந்திக்க கூடாது. வீட்டுக்காவலில் சில நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஹஜரத் அப்துல்லாஹி பின் முபாரக் என்று ஒரு பெரிய அறிஞர், அவரும் ஹதீஸ் கலையில் ஒரு பெரிய அறிஞர், அவர்கள் பக்தாத் நகரம் வருகிறார்கள். வந்தபோது இமாம் அகமதை பற்றி விசாரித்தால் இமாம் அகமது வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க, யாரும் அவரை சந்திக்க கூடாது, இது அரசாங்கத்தினுடைய உத்தரவுன்னு சொல்லப்படுது. இபின் முபாரக் யோசிச்சாங்க, இமாம் அகமதை வீட்டு காவலில் வைத்தால் நான் எப்படி அவர்களிடமிருந்து பெருமானாருடைய ஹதீசுகளை கேட்க முடியும், நான் பெருமானாருடைய ஹதீசுகளை கேட்பதற்காக பெருமானாருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன், இப்போ இமாம் அகமதை வீட்டு காவலில் வைத்தால் அவர்களை எப்படி சந்திப்பது. பலர்ட்டையும் போய் கேட்குறாங்க, இமாம் அகமதை எப்படியா சந்திக்கணும், சொன்னாங்க நீங்கள் சந்திக்க முடியாது, இமாம் அகமதை நீங்கள் பார்க்க முடியாது என்று. கடைசியில் வேறு வழி இல்லாமல் இவனால் முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி பெருமானாருடைய வாழ்க்கையை தெரிவதற்காக அன்றைக்கு எவ்வளவு தியாகங்கள் செய்கிறார்கள். இவனால் முபாரக் ரஹமத்துல்லா அலைஹி தன்னை ஒரு பிச்சைக்காரனாக ஆக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுக்கிற மாதிரி போகிறாங்க. அப்படி போய்கொண்டே இருக்கும்போது இமாம் அகமதுரி வீடும் வருது. எல்லா வீட்லேயும் பிச்சை எடுத்துக்கிட்டே போகிறாங்க, இமாம் அகமதுரி வீடும் வருகிறது. இப்போ இமாம் அகமது வெளியே யாருன்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. பார்க்க சொன்னால் இவனால் முபாரக் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இமாம் அகமது ஓடோடி வந்து கேட்டாங்க, நீங்கள் எதுக்காக பிச்சை எடுக்கிறீங்க, சொன்னாங்க நான் பிச்சை எடுக்க வரவில்லை, நான் பிச்சை எடுக்க வரவில்லை, உங்களிடமிருந்து பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தமாக பெருமானாருடைய ஹதீசுகள் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ள வந்தேன், ஆனால் வந்த பிறகு தெரிந்தது ஆட்சியாளர்கள் உங்களை வீட்டுக்காவலில் வைத்திருக்கிறார்கள், உங்களிடமிருந்து சில விஷயங்களையாவது கேட்க வேண்டும், அதற்காக பிச்சைக்காரன் வேடம் போட்டு வந்திருக்கிறேன். இமாம் அகமது அவர்கள் பிச்சை போடுவது போல அவருக்கு சில ஹதீசுகளை போதித்தார்கள். இப்படி அன்றைக்கு ஹதீசுகளை பெற வேண்டும், பெருமானாருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க. இன்றைக்கு அந்த உத்தம நபியினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லா மொழிகளிலும் மிக தாராளமாக கிடைக்கிறது. ஆனால் நம்மில் ஒருவருக்கும் கூட இந்த கண்டகண்ட செய்திகளை படிப்பது, நாளிதழ்களை படிக்கிறோம், ஆனால் பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வருவது கிடையாது. யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உத்தம நபி யார், உலகமே அவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம், அந்த வாழ்க்கையை நாம் படிக்கிறோமா என்றால் கிடையாது. ஆக அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த நபியினுடைய வாழ்க்கையை நாம் படிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்குள்ள கடமைகள் என்ன, பெருமானார் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருந்தாலும் மூன்று விஷயங்களை உலமாக்கல் சொல்வார்கள். மூன்று விஷயங்கள் பெருமானார் மீது நமக்குள்ள கடமைகள், அவர்கள் தொடர்பாக நாம் செய்ய வேண்டியவை. முதலாவது பெருமானாருடைய கண்ணியத்தை அறிந்து கொள்வது, பெருமானாருடைய மகத்துவத்தையும் மாண்பையும் அறிந்து கொள்வது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்தலா எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தான், எவ்வளவு மகத்தான இடத்தில் வைத்திருந்தான், அதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்தலா மிக உயர்ந்த ஸ்தானத்திலே அவர்களை வைத்திருந்தான். எனவேதான் நீங்கள் குரானில் பார்க்கலாம், அல்லாஹ்தலா எந்த ஒரு மனிதனையும் கடுமையாக சபித்து கடுமையாக அல்லாஹ் ஏசியது கிடையாது குரானில். இப்போ ஃபிரௌனை எடுத்துக்கொள்வோம். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவன் ஒரு கொடுமைக்காரன், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஆனால் குரானில் எந்த ஒரு தனி மனிதனை பற்றி அவன் ஒழுக்கக்கேடானவன், அவன் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன், ஆக கேடுகட்டவன் என்று குரானில் யாரையும் அல்லாஹ் திட்டியது கிடையாது. ஆனால் ரெண்டு நபர்களை தவிர, ரெண்டே நபர்களை மட்டும்தான் அல்லாஹத்தில் மிக கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறான். அதில் ஒருவர் அபூலஹப், அதில் ஒருவன் யாருங்க, அபூலஹப் பெருமானாருடைய பெரிய தந்தை அபூலஹப். அபூலஹபுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் சபிக்கிறான், தப்பத் யதா அபீலஹப், அபூலஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும். குரான்ல அல்லாஹ் இப்படி யாரையும் பெயர் ஊறி சபிக்கவில்லை, யாரையும் அல்லாஹ் இப்படி பெயர் ஊறி சபிக்கவில்லை, ஆனால் அபூலஹபை அல்லாஹ் பெயர் ஊறி சபிக்கிறான். காரணம் என்ன, அபூலஹப் பெருமானாரை சபித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபித்தான். பெருமானாரை பார்த்து சொன்னான், முஹம்மதே உம்முடைய கரங்கள் நாசமாகட்டும், முஹம்மதே உம்முடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று அபூ லஹப் எந்த நிமிடம் சொன்னானோ அந்த நிமிடமே அரிசிலிருந்து வகை வருகிறது, தப்பத் யதா அபி லஹப், அபூ லஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும். அடுத்து இரண்டாவது நபர், குர்ஆனில் அல்லாஹ் மிக கடுமையாக சபித்த, மிக கடுமையாக பேசிய ஒரு நபர். அல்லாஹ் அவனை பற்றி சூரை நூன், நூன் வல் கலமி உமா யஸ்துரூன் அந்த சூராவில் அல்லாஹாலா அந்த மோசமான மனிதன் யாருன்னா வலீத், அந்த வலீதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஹல்லாஃப் அவன் பொய் சத்தியம் செய்பவன். இந்த வலீதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹல்லாஃபின் அவன் பொய் சத்தியம் செய்பவன், மஹீன் இழிவானவன், ஹம்மாஸின் அடுத்தவர்களை குறை கூறுபவன், மஷா இம்பின் அமீம் கோல் சொல்லி திரிபவன், மன்னா இல்லில் ஹைர் நல்லவைகளை தடுப்பவன், முஅத்ததின் அத்துமீறக்கூடியவன், அசீம் இவை எல்லாவற்றுக்கு மேல் அவன் பெரும் பாவி, ஒத்துல்லின் பெரிய ரவுடி, ஜனீம் இழிபிறவின் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் யாரையுமே அல்லாஹ் இவ்வளவு கண்டிக்கவில்லை. இவ்வளவு மோசமாக ஒரு தனி நபரை பற்றி அல்லாஹாலா பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் என்றும், இழிவானவன் என்றும், குறைகூறி திரிபவன் என்றும், கோல் சொல்லி திரிபவன், வரம்பு மீறக்கூடியவன், ரவுடி என்கிற என்றும் ஒரு இழிபிறவி என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணத்தினால் வேறு யாரையும் அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக இவ்வளவு கடுஞ்சொற்களால் குர்ஆனில் திட்டியது கிடையாது, இந்த வலிதை அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு திட்டுகிறான்? உலமாக்கள் சொல்கிறார்கள், வேறு ஒரு காரணமும் அல்ல, வலீத் ஒரு முறை பெருமானாரை பார்த்து நீர் ஒரு பைத்தியம் என்று சொல்லிவிட்டான். பெருமானாரை பார்த்து வலீத் ஒரு முறை முஹம்மதே நீ ஒரு மஜ்னூ, நீர் ஒரு பைத்தியம் என்று சொல்லிவிட்டான். பெருமானாரை பைத்தியம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் திருமறையிலே அவனை இவ்வளவு கேவலமாக இவ்வளவு ஏசுகிறான் அல்லாஹாலா. ஆக அன்பிற்குரியவர்களே, பெருமானார் விஷயத்திலே நம்முடைய முதல் கடமை அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய மகத்துவத்தை அறிவது. பாருங்க, ரெண்டு செயல்களின் காரணமாக, ரெண்டு பாவத்தின் காரணமாக ஒரு மனிதன் செஞ்ச எல்லா அமல்களும் டோட்டலாக அழிஞ்சு போயிடும். அதாவது சில பாவம் செஞ்சால் சில அமல்கள் ஏற்கப்படாது. ஒரு ஹராமான உணவை சாப்பிட்டா 40 நாளைக்கு தொழுகை ஏற்கப்படாது, தொழுகை அழிக்கப்படுங்கிறதல்ல ஏற்கப்படாது. ஒருவன் மது அருந்தினால் 40 நாளைக்கு தொழுகை ஏற்கப்படாது. ஆனால் இரண்டு அமல்கள், இரண்டு பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்தால் அவன் செய்த எல்லா அமல்களும் எல்லா நல்லறங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு விடும். அந்த ரெண்டு பாவங்கள் என்ன? ஒன்று இணை வைப்பு. ஒரு மனிதன் இணை வைத்து விட்டால் அவன் செஞ்ச எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்றான், லைன் அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக், நீங்கள் இணை வைப்பீர்களேயானால் உங்களுடைய எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். எனவே ஒரு மனிதன் நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றான், நிறைய நல்லறங்கள் செய்து கொண்டே இருக்கிறான், ஆனால் திடீர்னு போய் இணை வச்சிட்றான், அல்லாஹ்வுக்கு ஷிர்கான காரியங்கள் செஞ்சிட்றான், ஒரு கோயிலுக்கு போயிடுறான், ஒரு பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்றிடுறான், அதுக்கு முன்னால் செஞ்ச எல்லா அமல்களும் அழிஞ்சு போயிடும். அப்போ ஷிர்கின் மூலமாக எல்லா அமல்களும் அழியும். இரண்டாவது பாவம், அந்த பாவத்தை செய்தாலும் எல்லா அமல்களும் அழியும். அது என்னவென்று சொன்னால் பெருமானாரை அவமரியாதை செய்வது. இதை பற்றி சூரை ஹுஜராத்திலே அல்லாஹ் பெருமானாரிடம் எப்படி நடக்க வேண்டும், பெருமானாருக்கு முன்னால் குரலை உயர்த்தக்கூடாது, பெருமானாரை முந்தி கொண்டு பேசக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வருகிற போது சொல்கிறான், நீங்கள் பெருமானாரை அவமரியாதை செய்தால் அந்தஹபத அமாலுக்கும் உங்களுடைய அமல்கள் பாலாகிவிடும், உங்களுடைய அமல் வீணாகிவிடும் என்று சொல்கிறான். எனவே முஸ்லிம்களாகிய நமக்கு பெருமானார் மீதுள்ள முதல் கடமை அவர்களது கண்ணியத்தை அறிவது, பெருமானாருடைய மகத்துவத்தை விளங்கி நடப்பது. இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, பெருமானார் மீது அன்பு கொள்வது. நம்முடைய உயிரை விட, நம்முடைய மனைவி மக்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட பெருமானாரை நேசிப்பது, இதை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் நிறைவடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பிரியப்படாமல், நம்முடைய உயிரை விட பெருமானாரை நேசிக்காமல் எந்த மனிதனுடைய ஈமானும் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதில்லை. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மோமின்களிடத்திலே இறை தூதர் அவர்களது உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். எனவே பெருமானாரை நேசிப்பது. மூன்றாவது, முதாபாத், பெருமானாரை பின்பற்றி வாழ்வது. இன்றைக்கு நமக்கு ரொம்ப கடினமாக இருப்பது இதுதான், நாங்கள் நபியை மதிக்கிறோம், நபியை பிரியப்படுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் நிறைய உண்டு. நாமும் நேசிக்கிறோம், சந்தேகமில்லை. ஆனால் பெருமானார் எந்த தீனை கொண்டு வந்தாங்களோ, பெருமானார் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, அவர்களது அந்த வழிமுறைகள், அதை பின்பற்றுவதற்கு நாம் தயார் கிடையாது. பெருமானாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லும்போது அங்கே நம்மிலே பலரும் தூரம் ஓடி போயிடுறோம். அப்போ பெருமானாருடைய அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதான கடமையே பெருமானாரை நாம் பின்பற்றுவது முழுக்க முழுக்க. எனவேதான் சஹாபாக்களை பெருமானார் எப்படி உருவாக்கியிருந்தாங்கன்னு சொன்னால், வெறும் தன்னை நேசிப்பதோடு நிறுத்திவிடாமல் மறுமையிலே நீங்கள் என்னோடு இருக்க வேண்டுமானால் என்னென்ன அமல்கள் செய்யணும். சஹாபாக்களை பெருமானார் அப்படிதான் உருவாக்கியிருந்தாங்க. என்ன, நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பெருமானாரை பார்க்கவில்லை, மறுமையில் நபியை பார்க்கணும், மறுமையில் அவர்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆசை இருக்கிறது. மறுமையில் பெருமானாருக்கு அருகில் இருக்க வேண்டுமானால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? சஹாபாக்களும் அதைத்தான் ஆசைப்பட்டாங்க, மறுமையில் நபியோடு இருக்கணும். நான் அடிக்கடி ஒரு சம்பவத்தை சொன்னது உண்டு. சௌபான் என்று பெருமானாருடைய ஒரு பணியாளர்களில், பெருமானாருடைய ஹாதிம்களில் ஒரு சஹாபி சௌபான், நபிக்கு ஹிதுமத் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒது செய்வதற்காக இந்த சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுகிற நேரத்தில் பெருமானார் கேட்டாங்க, சௌபான் அவர்களை பார்த்து, சல் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பெருமானார் கேட்குறாங்க என்ன வேணும் கேளுங்க. பாருங்கள், சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ சௌபான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன், சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும். இப்போ சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும்னு சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு என்ன வழியை சொல்லி கொடுத்தாங்க? ஃபஅஇன்னி பிகஸரத்தி சுஜூத், சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமானால் எனக்கு நிறைய சஜிதாக்கள் செய்து, நிறைய தொழுது எனக்கு உதவி செய், நிறைய நீ தொழுது வந்தால் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இபாதத்துகள் மூலமாக, சில அமல்கள் மூலமாக, இதை செய்தால் மறுமையிலே சொர்க்கத்திலே நீங்கள் என்னோடு இருக்கலாம், சொர்க்கத்தில் என்னோடு வரலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அமல்கள் நிறைய விஷயங்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க. எந்தெந்த அமல் செஞ்சால் மறுமையில் நபிக்கு அருகாமையில் இருக்கலாம், அதில் ஒன்று தான் பெருமானார் மீது அதிகம் செலவாத்து சொல்வது. ஹதீஸில் வருகிறது, பெருமானார் சொன்னாங்க, அக்ரபுன்னாசி இலைய யௌமல் கியாமா அக்சருஹும் அலைய சலாத்தன், மறுமையில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள், மறுமையில் எனக்கு மிக அருகில் இருப்பவர்கள் யாருன்னு சொன்னால் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுவவர்கள். எனவே இது ஜும்மாவுடைய நாள், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னதனால் அதிகமாக இந்த நாளிலே செலவாத்து சொல்லுங்கள். நபியின் மீது யார் அதிகம் செலவாத்து சொல்கிறாங்களோ அவங்க மறுமையில் பெருமானாருக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள். எனவே அதிகம் செய்ய வேண்டிய அமல்களிலே ஒன்றுதான் இந்த செலவாத். அதே போல பெருமானாருக்கு மறுமையில் நபியினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிற அமல்களில் ஒன்று தான் ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம், நல்ல குணம். பாருங்கள், அல்லாஹால குரானில் மற்ற நபிமார்களை பற்றியும் குரானில் சொல்லியிருக்கிறான். தாவூத் அலி இஸ்லாமுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலி இஸ்லாம் எவ்வளோ பெரிய ஆற்றல் படைச்சிருந்தாங்க அதை அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலி இஸ்லாமுடைய ஆதிக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலி இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய எந்த எதையெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலி இஸ்லாமுடைய வீரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்வது என்ன? பெருமானாருடைய ஆதிக்கத்தை பற்றி, பெருமானாருடைய உடல் பலத்தை பற்றி, பெருமானாருடைய தியாகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னக்கல அலா ஹுலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். ஆக பெருமானாரை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்வது பெருமானாருடைய நல்ல குணத்தை, அழகான அந்த குணம். இந்த குணத்தை தான் நபி அவர்கள் ஊக்குவித்தாங்க. சொன்னாங்க, மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் உங்களிலே மிகச் சிறந்த குணமுடையவர்கள். நல்ல குணம், தாய் தந்தையரோடு, மனைவி மக்களோடு, நண்பர்களோடு, மனித இனத்தோடு ஒட்டுமொத்தமாக அழகிய முறையிலே நடப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வலியுறுத்தினாங்க, தன்னுடைய தந்தையோடு அழகிய முறையிலே நடப்பது, தாயோடு அழகிய முறையிலே நடப்பது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி ஹாரிசா, இந்த ஹாரிசாவை பற்றி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய தோழர்களில் ஒரு தோழர் இருக்கிறார் ஹாரிசா, அவர் குர்ஆன் ஓதினால் அவர் குர்ஆன் ஓதுகிற சப்தம் சொர்க்கம் வரை எட்டுகிறதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் ஓதுனார்னா அது அருஷை தாண்டி சொர்க்கம் வரைக்கும் போகுது. இப்போ பெருமானார் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, அவர் அப்படி என்ன அமல் செய்கிறார் என்று கேட்டாங்க. இப்போ எல்லாம் சொன்னாங்க, அவர் தன்னுடைய தாய்க்கு அதிகமாக பணிவுடை செய்கிறார். இப்போ ஜிப்ரீல்கிட்டையும் கேட்டாங்க, அந்த ஹாரிசாவுடைய எந்த அமல் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் என்று கேட்டபோது ஜிப்ரீல் சொன்னாங்க, அவர் தன்னுடைய தாய்க்கு இவ்வளவு பணிவிடை செய்து விட்டார், அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவிட்டான், அவர் தாய்க்கு செய்த அந்த ஹிதமத், தாய்க்கு செய்த அந்த பணிவிடையின் காரணமாக அவர் எப்போது குர்ஆன் ஓதினாலும் அந்த சத்தத்தை என் வரை கொண்டு சேர்த்து விடுங்கள், சொர்க்கம் வரை சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். எனவேதான் அவர் குர்ஆன் ஓதுனா அது வானலோகம் வரை கேட்கும்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, யார் தாய்க்கு இப்படி பணிவிடை செய்கிறாரோ, ஹாரிசா செய்தது போல பணிவிடை செய்கிறாரோ, அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார்னு சொன்னாங்க. அதே போல பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஹதீஸில், மறுமையிலே எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மறுமையிலே எனக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரெண்டு காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னாங்க. ஒன்று நல்ல குணம், எல்லா நேரத்திலும் நல்ல குணம். இரண்டாவதாக சொன்னாங்க, உங்களுடைய மனைவியோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். முதல்ல பொதுவாக சொல்லிட்டாங்க, நல்ல குணம் பொதுவாக வந்துடுது. அடுத்து குறிப்பாக சொன்னாங்க, மனைவியோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இதை தனியாக சொல்வதற்கு என்ன காரணம், எத்தனையோ பேர் நண்பர்கள்ட்ட நல்ல முறையில் நடப்பாங்க, மற்றவங்கள்ட்ட நல்ல முறையில் நடப்பாங்க, ஆனால் வீட்டில் மனைவி எப்போ பார்த்தாலும் பேசுறது, மனைவியை திட்டுறது, இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பல தீன்தாரிகள் கூட மனைவி எந்நேரமும் திட்டுவது, ஆனால் வெளியில் பார்த்தா அவரை பற்றி நல்ல பேர் இருக்கும், நண்பர்கள்ட்ட கேட்டால் புகழ்வாங்க, அக்கம்பக்கத்தில் கேட்டால் புகழ்வாங்க, ஆனால் மனைவியிடத்தில் அன்பாக பேசுவதே கிடையாது. எனவே தான் பெருமானார் சொன்னாங்க, பொதுவாக நல்ல குணமும் குறிப்பாக மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடப்பது, இந்த ரெண்டு குணங்களை யார் அமல் செய்கிறார்களோ மறுமையில் எனக்கு பக்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்று ஒரு அமலை சொன்னாங்க, மன் அஹ்யா சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி, யார் என்னது சுன்னத்தை, யார் என்னுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தவர், யார் என்னை நேசிக்கிறாரோ அவர் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று சொன்னார்கள். பெருமானாருடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குவதும் மறுமையிலே நமக்கு பெருமானாருக்கு அருகில இடம் கிடைப்பதற்கான ஒன்று. இன்றைக்கு நமக்கு ரொம்ப கசப்பாக இருக்கிறது என்னன்னு சொன்னால், பெருமானாருடைய சுன்னத்தை கடைபிடிக்கிறதா, சுன்னத்தான வாழ்க்கையை கடைபிடிக்கிறதா. ஒரு நிக்காக எடுத்துக்கொள்வோம், எத்தனையோ பயான்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எளிமையான முறையில் நிக்கா செய்வது பெருமானார் கற்றுத்தந்த வழிமுறை, பெருமானாருடைய சுன்னத்தான வழிமுறை. ஆனால் யாரும் அது காதில் செவிடம் காதில் உத சங்குதாது, எளிமையான நிக்காகங்கிறது அது சாத்தியமே இல்லை என்கிற அளவிற்கு யாரும் நிக்காக எளிமைப்படுத்த தயாரில்லை. அப்போ யா எல்லோருமே ஆடம்பரமாக படவுடாபமாக நிக்கா செய்து வருகிற காலத்தில் ஒருவர் பெருமானாருடைய இந்த சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குவேன், நான் எளிமையாக திருமணம் செய்வேன் என்று ஒருவர் செய்தால் அவர் பெருமானாரோடு மறுமையில் இருப்பார். அல்லாஹாலா நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும், பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறது. அதே போல பெருமானார் அடுத்து சொன்னாங்க, சொர்க்கத்தில் என்னோடு கொண்டு சேர்க்கக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் வியாபாரத்தில் நேர்மையாளராக இருப்பது. சொன்னாங்க, அத்தாஜிரு சதூக்குல் அமீன், வியாபாரத்திலே நேர்மையானவராக, வியாபாரத்திலே வாய்மையாளராக இருந்தால் நபி, அவர் சொர்க்கத்தில் நபியோடு இருப்பார், என்னோடு இருப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்மில எல்லோரும் வியாபாரிகள், இந்த வியாபாரிகளுக்கும் மறுமையில பெருமானாரோடு இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வியாபாரி நல்ல வியாபாரியாக, நேர்மையான வியாபாரியாக, வியாபாரத்தில் தூய்மை, வியாபாரத்திலே கலப்படம் இல்லாமல், ஹராமை கலக்காமல் முழுமையாக ஒருவர் இருப்பாரையானால் அவருக்கும் சொர்க்கத்தில் இடம், பெருமானாருக்கு அருகில இடம் என்று பெருமானார் சொன்னாங்க. அதே போலதான் பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிற அமல்களில் ஒன்று அனாதைகளை ஆதரவளிப்பது, அனாதை குழந்தைகளை ஆதரவளிப்பது. பெருமானார் மிக அதிகமாக வலியுறுத்தி சொல்வாங்க, அன வகாஃபிருல் யதீம் கஹாத்தைன், நானும் யார் எத்தீமை பொறுப்பேற்று ஒரு அனாதை குழந்தையை வளர்த்து வருகிறாரோ அந்த மனிதரும் நானும் சொர்க்கத்தில் இந்த ரெண்டு விரல்களைப் போல இருப்போன்னு சொன்னாங்க. எனவே சமூகத்தில் அனாதை குழந்தைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை கண்ணியப்படுத்தி, அவங்களுக்கு ஆதரவளித்து, அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கும் பெருமானாருக்கு அருகில இடம் கிடைக்கிறது. அதே போல பெருமானாருக்கு பக்கத்தில் பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிற அமல்களில் ஒன்றுதான் பெண் குழந்தைகளை பாசத்தோடு வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல கணவனிடத்திலே அவளை ஒப்படைப்பது. பெண் குழந்தைகள், பெண் குழந்தைகள்னு சொன்னால் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரிகளை வளர்ப்பதும் பொருந்தும், தாய் தந்தை இல்லை. ஒரு சகோதரனுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சகோதரிகளை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொடுத்து அவர்களை உரிய காலத்திலே அழகான முறையிலே யார் திருமணம் செய்து கொடுக்கிறானோ அவன் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பான். அதே போலதான் ஒரு தந்தை தன்னுடைய பெண் மக்களை பாசத்தோடு வளர்த்து அவர்களை நல்ல முறையிலே ஆளாக்கி திருமணம் செய்து கொடுத்தால் அவரும் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்பதாக சொன்னார்கள். இப்படி நம்முடைய அசல் குறிக்கோள் என்னவென்று சொன்னால் பெருமானாரோடு மறுமையிலே நாம் அவர்களோடு இருப்பது, மறுமையிலே அவர்களது நெருக்கத்தை நாம் பெறுவது, இதுதான் நம்முடைய அசல் குறிக்கோள். எனவே அந்த வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரலாற்றை பேசப்படுகிற நாட்களிலே பெருமானாருடைய வாழ்க்கையை நாமும் முழுமையாக அறிந்து அவர்களது நல்ல பண்புகள், அவர்களிடமிருந்த உயர்ந்த குணங்கள், எல்லா மக்களிடத்திலும் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நளினமான முறை, இவை எல்லாவற்றையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமானாருடைய முழுமையான அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக. பெருமானாருடைய அந்த வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை பிறருக்கும் நாம் எடுத்து சொல்வது நம்முடைய கடமை. அது நம்முடைய கடமை. இன்றைக்கு மக்கள் எவ்வளவு தவறான கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எடுத்து சொல்வது நம்முடைய கடமைகளில் ஒன்றாக எடுத்து நாம் அவர்களை முழுமையாக படித்து புரிந்து அவர்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. வாஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.